உள்ளங்களும் குடும்பமும் தருளை நம்பி அடுத்தவளறி அன்பரும் கவர்வீட்டு கருவியும் காற்று கள்ளங்களை பசுபோத கவலங்களை கருணையிலும் வெள்ளமும் சித்தி வருடத்தில் இணைந்து கூடிய போன் வெப்பொழித்த கோடிய போன் கடந்தூற்றி வாழ்விசை கண்ணிடத்தில் அடைந்த குரான் ஊற்றி வாழ்வுடனாவது வெள்ளமும் கடந்து ஊழிவழி திருவாத உடல் திருத்தாங்க தொல்லை இருக்கிறவி சூழல் கடமைக்கு அல்லது ஆனந்தம் ஆக்கியது எல்லை வருவா நெறியொழித்து வாதவூர் என்போம் திருவாச
எல்லாமல்ல குருபெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியாத்தூர் கூட்டமாக உங்களுடைய பொன்னார்த்தருடைய அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழாவானது மகான் ஸ்ரீ ஒடுக்குத்துசாமியுடைய திருமணத்திலே 54வது ஆண்டு
எல்லாமல்ல ஆடல்வல்லாருடைய திருவருளினாலும் மணிவாசக பெருமானுடைய உருவருளினாலும் மிகவும் சிறப்பாக வருகின்ற வழியில் இன்றைய தினம் தொடர்ந்து திருவம்பாவையிலே 12வது திருப்பாடலை சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறது. நேற்றைய தினம் 11வது திருப்பாடலிலே நாம் இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய தன்மையை பொய்கையிலே நீராடுகின்ற அந்த காட்சியை காட்டினார். பொய்கையிலே நீராடுதல் என்கின்ற நிலையிலே ஆர்த்த பிறவி துயர் கெடுதல் என்கின்ற நிலையிலே இந்த திருப்பாடலிலே குறிப்பிடும். ஆக பொய்கையிலே நீராடுதல் என்கின்ற நிலையானது ஆனந்த வெள்ளத்திலே நீராடுதல் என்று பொருள். ஆனந்த வெள்ளம் என்கின்ற நிலையிலே செல்லுகின்ற பொழுது உடல் அந்த பொய்கை எப்படி இருக்கும் என்பதாக சொன்னால், முதலிலே அது தடம் பொய்கையாக இருப்பது அந்த அருள் பெருக்கம் ஆக ஆக அது மிகப்பெரிய பரமானந்த பழங்கடலாக ஆறு என்பது வழி என்று பொருள். அப்படி இந்த தடம் பொய்கையாக இருக்கக்கூடிய இந்த பொய்கையானது மிக அற்புதமாக சொல்வார். அருட்பத்து என்ற அந்த அருட்பத்திலே இதை குறிப்பிடுவார். அலைகடல் அதனுடைய நின்று கைலை புகுநெறி இதுதான் என்று கைலை புகுநெறி என்பதாக காட்டுகின்ற நிலை அலைகடல் அதனுடைய நின்று என்கின்ற நிலையானது பொய்கை என்கின்ற நிலையிலே இருந்த அந்த அனுபவம் பரமானந்த பழங்கடல் என்கின்ற நிலையிலே அந்த அனுபவ பெருக்கு எவ்வாறு பெருகியது என்பதை காட்டுவது திருவாசகம். சாதாரண ஒரு நிலையிலே அந்த அனுபவத்தை ஒவ்வொரு படிநிலை வளர்ச்சியாக அருளி செய்தல் அந்த நிலையிலே சொல்லுகின்ற பொழுது நம்முடைய மணிவாசக பெருமான் நீதல் விண்ணப்பம் என்ற அந்த நீதல் விண்ணப்பத்திலே அந்த 18வது திருப்பாடல் நம்ம நேற்று அது அதன் வழியாக நிறைவு செய்தது. இந்த 18வது திருப்பாடலிலே மணிவாசக பெருமான் இருந்தனை ஆண்டுகள் வெற்றிக்குள் ஒற்றிவை என்பதாக அருள் செய்யும். இதை நாம ஒரு உறக்கமா இதை பாடி இதை வகுக்க தொடங்க வேண்டும் என்பதாக
மூன்றாவது நிலை ஒற்றிவை. இப்படி மூன்று நிலைகளை சொல்றார்.
முக்கியமான ஒரு பாடல் நேத்தல் விண்ணம். நம்முடைய பெரியபுராணத்திற்கு உண்மையாக உரை எழுதியவர் கோவையில வழக்கறிஞராக இருந்த சிகேசி ஐயா. சிகேசி ஐயா அவர்கள் முழுமையான அந்த உரை எழுதியிருக்கிறார். அவர்கள் திருவாசகத்துல ஒரு பகுதிக்கு உரை எழுதியிருக்கிறார். நீத்தார் பெருமை அல்லது திருவாசகம், நீத்தார் பெருமை அல்லது திருவாசகம் அப்படின்னு ஒரு புத்தகம் அருமையாக எழுதியிருப்பதாக குறிப்பு படித்த. ஆனா அந்த புத்தகம் நான் படிக்கிறேன். அப்படி இந்த நீத்தார் பெருமை என்ற அந்த நீத்தார் பெருமையை சொல்லுகின்ற முழுமையான ஒரு குறிப்புடைய இடம்தான் இந்த நீர்தல் விண்ணப்பம் என்ற ஒரு அற்புதமான ஒரு பகுதி. இருந்தனை ஆண்டுகள் விற்றுக்கொள் ஒற்றிவை என்ற நிலைதான் இந்த 12வது திருப்பாடலிலே குறிப்பிடுகின்ற ஒரு அற்புதமான நிலை. ஆகவே இந்த 12வது திருப்பாடலை நம்ம விரைவா பார்த்துடலாம். ஏன்னா நீங்க ஆரம்பிச்சது லேட்டு. இது விற்றுக்கொள் ஒற்றிவையில போயிட்டு அப்புறமா பாடலுக்கு உள்ளே போகாமல் இருந்து விடாமல் இருப்பதற்கு 12வது திருப்பாடலை நம்ம பாடினோம். அந்த 12வது திருப்பாடலில் ஒரு முக்கியமான செய்தி, ஆர்த்த பிறவி துயர்கிட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். இன்றைய ஒரு சொல் தலைப்பு தீர்த்தன் எடுத்திருக்கிறோம். நீங்க கூத்தனா? அவ்வளவு முக்கியமான ஒரு இடம் இது. ஏன்னா ஆர்த்த பிறவி துயர்கிட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன்னா திருவம்பாவைக்கே தை நீராடல், மார்கழி நீராடல், எல்லா நீராடுதல் அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு பயன் என்ன என்பதாக சொன்னால் ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். இதுதான் திருவம்பாவை நாம் முழுமையாக உணர்ந்த நிலைன்னு சொன்னா இதுதான். ஏன்னா தை என்பது மாதத்தை குறிப்பது அல்ல என்பது சான்றோர் கருத்து. தை நீராடுதல் என்பதாக சொன்னால் தைவரு சிந்தை, நாயகன் மேக தைவரு சிந்தைன்னு சொல்வார். அந்த தை என்பது குளிர்ச்சி என்பதை குறிக்கும். இறைவனுடைய திருவடி எப்பொழுதுமே குளிர்மையான அந்த திருவடி. அப்படி தை நீராடுதல் என்பது மார்கழி நீராடுதல் என்பதும் இரண்டும் ஒன்றாக நின்ற நிலை. இப்படி நீராடுதல் என்கின்ற அந்த முறையானது நம்முடைய சான்றோர்கள் ஏன் வைத்தார்கள் சொன்னால், இங்கே நீராடுகின்ற புறத்திலே தூய்மை செய்கின்ற நீராடுதல் என்பது அகத்தூய்மை என்று ஒன்று. புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்ற நிலையிலே முழுமையான அந்த வாய்மையை பற்றி பேசுவது திருவம்பா. திருவம்பாவை என்ற இந்த நூலானது அகத்தூய்மை என்ற நிலையிலே அந்த அகத்தூய்மையினாலே என்ன வெளிப்படும் என்பதாக சொன்னால், மாதேவன் பார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிவு வீதி வாய் கேட்டதுமே விம்மி விம்மி மெய்மறந்து நின்ற அந்த நிலையை காட்டும் அகத்தூய்மை செய்து திருவம்பாவை அகத்தூய்மை செய்து இந்த தீர்த்தன் என்ற நிலையானது பெருமானுடைய ஒரு அற்புத நிலை. ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் சொன்னார் பாருங்க. இந்த ஒரு பகுதியை நாம் முழுமையாக ஆராயணும் சொன்னா திருவாசகம் முழுக்க முழுக்க உணர்ந்து உணர்ந்து படித்து சொல்ல வேண்டிய ஒரு இடம். சும்மா ஒரு 10 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல ஏதோ நானும் ஓட்டுறது நீங்களும் ஓட்டிட்டு போற இடம் கிடையாது இந்த இடம். ஏன்னா இது ஒரு குறிப்பாக விதையாக நம்ம ஒன்னு ஒன்னா மனசுல போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா எப்பொழுது எந்த விதை வளரும் எங்க வளரும் தெரியாது, எங்கெங்கயோ விதை வளர்ந்து கொண்டு. அப்படி இருந்தென்னை ஆண்டுகொள் விற்றுக்கொள் ஒற்றிவை, மூன்று நிலையை சொல்லுகின்றார். இருந்து என்னை ஆண்டுகொள், இந்த ஆண்டு கொள்ளுதல் என்பதாக மணிவாசக பெருமான் பயன்படுத்துகின்ற ஒரு சொல்லாட்சி மிக அற்புதமான ஒரு சொல்லாட்சி. ஆண்டு கொள்ளுதல் என்பதாக சொல்லுகின்ற நிலை அவரை ஆட்கொண்ட நிலை என்பதாகிய ஒன்று உண்டு. மூன்று நேற்று சொன்ன, அதாவது ஆட்கொள்ளுதல் என்பதாக ஒன்று உண்டு ஆட்கொள்ளுதல், இரண்டாவது ஆண்டு கொள்ளுதல் என்ற நிலை, மூன்றாவது தடுத்து ஆட்கொள்ளுதல். இந்த தடுத்து ஆட்கொள்ளுதல் என்பதாகிய நிலை உங்களுக்கு தெரியும். ஆட்கொள்ளுதல் என்பது என்ன, ஆண்டுகொண்டு ஆண்டுகொள்ளுதல் என்பது என்ன என்பதாக சொன்னா, உலகியல் நிலையில நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னால், ஆட்கொள்ளுதல் என்பது இன்டர்வியூல பாஸ் ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போறோம். ஒரு 10 பேர் இருக்கலாம். 10 பேர்ல நாம இன்டர்வியூல லிஸ்ட் பார்த்ததுல ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணிருக்கோம். 10 பேர்ல 4 பேரை செலக்ட் பண்ணலாம். அந்த 4 பேரை செலக்ட் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் இத்தனை பேரில மணிவாசக பெருமானாகிய அவரை தேர்ந்தெடுத்தது ஆட்கொள்ளுதல் என்பது இன்டர்வியூல அவரை செலக்ட் பண்ணிட்டாரு. ஆனா இன்டர்வியூல மட்டும் செலக்ட் பண்ணா போதுமா? இன்டர்வியூல செலக்ட் பண்ணி வீட்லயே உட்கார்ந்துகிட்டு சம்பளம் வந்துருமா? வந்துருமா? வருமா? வராது. எப்போ வரும்? எப்ப அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருதோ அப்பதான் சம்பளம். இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டு விட்டுட்டா போதுமா? அது ஆட்கொள்ளுகின்ற நிலை. அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்து அவரை நான் சேர்த்துக் கொள்ள வேண்டும் கொள்ளுதல் என்பது இன்டர்வியூ செலக்டட். ஆண்டு கொள்ளுதல் என்பது மூன்றாவதா இன்னொரு ஒரு சின்ன ஒரு நிலையை சொன்னார். ஆண்டு கொண்டு அருளுதல். ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் விந்தொழிந்தோம். ஆண்டு கொண்டு அருளுதல் ஒன்று உண்டு. இந்த ஆண்டு கொண்டு அருளுதல் என்பது இன்டர்வியூ செலக்டட், அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிவன், வேலையில சேர்ந்தாச்சு. வேலையில சேர்ந்த உடனேயே எல்லா வேலையும் தெரிஞ்சிருமா? உடனே உங்களுக்கு மேல ஒருத்தர் போடுவார். அவர் என்ன பண்ணுவார்? இந்த வேலைகள்லாம் இந்தந்த நேரத்துல இப்படி செய்யணும், இந்த வேலையை இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி ஒரு 6 மாத காலமாவது உங்களுக்கு அந்த வேலை என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லையா. அந்த ட்ரைனிங் பீரியடுக்கு ப்ரொபஷனரி பீரியட் பேரு. அப்படி அந்த ப்ரொபஷனரி பீரியட் என்று சொல்லக்கூடிய ப்ரொபஷனரி பீரியட் மாதிரி ஆட்கொள்ளுதல், ஆண்டு கொள்ளுதல், ஆண்டு கொண்டு அருளுதல். அவருடைய திருவருளை துய்க்குவது எவ்வாறு, அந்த திருவருளை நான் அனுபவிப்பது என்பதை அவரே உடனாக இருந்து அந்த அனுபவத்தை எவ்வாறு இந்த உயிர் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை எனக்கு பழக்கி கொடுத்த பெருமானே என்பதாக காட்டுகின்ற இடம் ஆண்டு கொண்டு அருளும் நிலை. இதுதான் மணிவாசக பெருமான் மூன்றாவது பிரிப்பார். ஏன் இப்படி ஆண்டு கொண்டு அருளுகின்ற நிலையில எனக்கு என்ன இருந்ததுன்னா, அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே குண்டிலையோ, ஆகவே எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் என்னை விற்றுக்கொள் ஒற்றி வை என்பதாக நான் என்னத்தை சொல்றது, எனக்கு என்ன உரிமை இருக்கு? எல்லாவற்றையும் அவனிடத்திலே கொடுத்து விட்ட பிறகு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? விற்றுக்கொள் ஒற்றி வை. இதுல இந்த விற்றுக்கொள் என்பதாக சொல்லக்கூடிய அந்த விற்றுக்கொள்ளுக்கு ஒரு சிறப்பான ஒரு அனுபவ நிலை உண்டு. விற்றுக்கொள் என்பதாகிய நிலை நாம் நினைக்கிற மாதிரி விலை கொடுத்து நீ உன்னை சேல்ஸ் பண்ணிடுன்ற நிலை அல்ல. விற்றுக்கொள் என்பதாக சொன்னா, இந்த மொபைல் எனக்கு தேவையில்லை, நான் இதை விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி விற்றுக்கொள் அப்படின்னு சொல்ற நிலையா அந்த விற்றுக்கொள் என்ற நிலை. ஒற்றி வை என்பதாக சொல்லுகின்ற நிலையும், ஒற்றி வைத்தல் என்பது உலக வழக்கிலே நாம் என்ன செய்வோம், ஒரு பொருள் நமக்கு தேவைன்னு சொன்னா கடையில போய் ஒரு பொருளை ஒற்றி வைத்து விட்டு அதன் வழியாக வருகின்ற பொருள். அப்படியா பொருள் என்ன பொருளிலே மணிவாசக பெருமான் சொல்றார் விற்றுக்கொள் ஒற்றி வை. நாமும் படிச்சுட்டே போயிட்டு இருக்கோம், விற்றுக்கொள் ஒற்றி வை, விற்றுக்கொள் ஒற்றி வை. விற்றுக்கொள் என்ற நிலை என்ன? அனுபவ நிலை. ஒற்றி வை என்ற அனுபவ நிலை என்ன? புரிந்து கொள்ளும். விற்றுக்கொள் என்பதாக சொல்லுகின்ற அந்த விற்றுக்கொள் என்பது, நீங்க விற்றுக்கொள் என்பதை எப்படி பிரிக்க வேண்டும் என்பதாக சொல்ற தமிழ்ல வந்து திருவாசகத்துல அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரித்து காணுகின்ற நிலை சொற்களை நமச்சிவாய வாழ்க அப்படிதான் படிக்கணும். படிக்கும் போது சிவபுராணத்தை தொடங்குகின்ற பொழுது நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் அப்படின்னா என்ன திருவாசகத்துல ஊர்ல திருவாசகத்தை ஒளி எப்படின்னா ஒளிதான் நம்ம அழைத்து கொண்டு போவோம். நமச்சிவாய வாழ்க அப்படின்னு வாழ்கற்கு அந்த இடத்திலே அகாரம் என்ற ஒரு அகாரத்தை உள்ள சேர்த்தார். வாழ்கல பாத்தீங்கன்னு சொன்னா வா போட்டு ஒரு அகாரம் இருக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமானது அந்த அகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த அகாரம், அதற்கு அளபடை என்று பெயர். இந்த அளபடை என்பது எதற்கு சொன்னா ஒளியை மேல ஏத்துறது. ஒளி பத்தல மாத்திர பத்தலன்னு சொன்னா அதை நல்லா இன்னும் கொஞ்சம் தூக்கி மேல ஏத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு மாத்திரையா இருக்கு அந்த ரெண்டு மாத்திரையா ஏத்து ஏத்து ஏத்துன்னு சொல்லி அந்த அளபடை என்று சொல்லக்கூடிய அந்த அளபடை என்ற ஒன்றை தமிழிலே வச்சாங்க. நான் அற்புதமான ஒரு நிலைங்க. அந்த அளபடைக்கு ரெண்டு அளபடை உண்டு, ஒன்னு உயிர் அளபடை, இன்னொன்று ஒற்று அளபடை. உயிர் அளபடை ஒற்று அளபடை ரெண்டு வகைப்படும். உயிர் அளபடை ஒற்று அளபடை. ஒற்றுக்கு அளபடையும் உண்டு. நம சிவாய வாழ்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, நம சிவாய வாழ்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். சிவபுராணம் தொடங்கும் போது நம சிவாய வாழ்க, நம சிவாய வாழ்க இச்சு. இந்த நம சிவாய வாழ்க, நம சிவாய வாழ்க சிவபுராணத்தை படிக்கின்ற பொழுது அந்த இச்சு அந்த இடத்துல வேணும். இச்சு இல்லைன்னு சொன்னா சிவபுராணத்தை தொடங்குற பொழுதே தவறா தொடங்கிட்டதா பொருள். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, யாரியார் சுவாமிகள் ஓதுவா மூர்த்திகளை பாட சொன்னாரா, பாடுற பொழுது அந்த ஓதுவா மூர்த்திகள் ரொம்ப ஞானியார் சுவாமிகள் பாட சொல்றாருன்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ரத்னசபாவதி என்று சொல்லக்கூடிய டாக்டர் ரத்னசபாவதியினுடைய குரு ஞானியார் சுவாமிகள் அவரை ரொம்ப மேல் நிலையில வைத்து சொல்லுவார். அவரு ஞானியார் சுவாமிகள் பாட சொன்னாரா ஓதுவாரா பாடினாரா, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அப்படின்னு சொல்லிட்டு ஞானியார் சாமிகளையும் கொஞ்சம் அவர் இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு அவரை பார்த்து எம் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியேன்னு ஒரு எம் சேர்த்தாங்க. ஞானியார் சுவாமிக்கு வந்துதான் கோபம். ஓதுவா மூர்த்திகள் அவரு வந்து திருவாசகத்துல ஒரு சொல்லை சேர்க்கவோ ஒரு சொல்லை குறைக்கவோ திருவாசகத்துல நமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. திருவாசகத்துல ஒரு சொல்லை ஏற்கிறது ஒரு செல்ல குறைக்கிறது. அப்ப அவர் சொன்னாரா, ஐயா நான் திருவாசகம் பாடினேன் அப்படின்னு. நீங்க எங்க திருவாசகம் பாண்டீங்க, உங்க வாசகம்ல நீங்க பாண்டீங்க. ஒரு எம் சேர்த்தா என்ன ஆச்சு, திருவாசகம் அவருடைய வாசகமா போச்சு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இந்த நாதன் தாழை ஏற்றி எங்கேயோ கொண்டு போற. அப்ப நமச்சிவாய என்ற அந்த இச்சு ஒற்று அளப்படை, அந்த ஒற்று அளப்படை கொடுக்கிறார். நமச்சிவாய அகாரம் என்ற அந்த அகாரத்தை வைத்தது உயிர் அளபடை. இந்த திருவாசகம் என்பது ஒற்றாகிய இந்த மெய்யாகிய இந்த உடலுக்கும் உயிராகிய இந்த உயிருக்கும் இது ஊதியமாக விளங்கப் போவது என்பதை காட்டுவதற்கு உடலுக்கும் உயிருக்கும் ஊனாலும் உயிராலும் உள்ள பயனாக இருப்பது திருவாசகம் என்பதை காட்டுவதற்கு உயிருக்கு அளபடையும் ஒற்றுக்கு அளபடையும் வைத்து தொடங்கிய நூல் திருவாசகம். ஒற்று ஒற்றுனா மெய் என்று பொருள். அதுல இன்னொரு இயல்பா அமைஞ்சிருப்பாங்க, நமச்சிவாய வாழ்க. அந்த அகாரமானது போய் உட்கார்ந்தது, வாழ்கல அகாரம் சேர்த்து சொல்லும். அந்த அகாரம் என்பது தமிழிலே எட்டு என்ற எண்ணை குறிப்பது. இந்த திருவாசகம் பிற்காலத்திலே எட்டாம் திருமுறையாக இது அமையப் போகின்றது என்ற திருவருள் குறிப்பின் காரணமாக முதலிலே தொடங்குகின்ற பொழுதே அது அகாரமாகிய எட்டை முதலாக கொண்டு தொடங்குவது திருவாசகம். அகாரம் எட்டு. இப்படி விற்றுக்கொள் என்ற இந்த விற்றுக்கொள்ளை எப்படி பிரிக்க வேண்டும் என்பதாக சொன்னா ரொம்ப கடினமான ஒரு பகுதி இப்ப சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து நீங்க எங்கேயும் கேட்டுக்காத பகுதி, யாரும் சொல்லாத பகுதி. திருவம்பாவை ஆர்த்த பிறவி சிவர்களை நான் மாத்தாடும் தீர்த்தன்னு நானும் வண்டியை ஓட்டிட்டு போயிடலாம். ஆனா முக்கிய குறிப்பு எவ்வளவு எவ்வளவு நாம் முக்கிய குறிப்பை திருவாசகத்தை உணர்ந்து படிக்க வேண்டுமோ அவ்வளவு உணர்ந்து சில குறிப்புகளை ஒரு மொழியாவது எடுத்துட்டு போகணும் ஒரு நாளைக்கு. அதுல ஒரே ஒரு மொழி விற்றுக்கொள் என்ற இந்த மொழி பிரிக்கின்ற பொழுது எப்படி இந்த விற்றுக்கொள்ளை பிரிக்க வேண்டும் தமிழிலே என்பதாக சொன்னால், இம் பிளஸ் இல் பிளஸ் தூ பிளஸ் கொள். விற்றுக்கொள் எப்படி பிரியும் தமிழ்லன்னு சொன்னா, இம் பிளஸ் இல் பிளஸ் தூ பிளஸ் கொள். எப்படி இவ்? நான் என்ன பண்ண போறேன், நீங்க நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்க வேண்டியிருக்கு. நிறைய இன்னைக்கு படிச்சதை நாளைக்கு நீங்க வந்து அதுல கேள்விகள் சில கேட்டாதான் கொஞ்சம் கைப்பழக்கத்தை கொண்டு வர முடியும்னு. திருவாசகம் திருவம்பாவை தொடங்குகின்ற பொழுதே ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு சொன்னேன், கையில எழுதுறதுக்கு வந்து நம்ம நான் இப்ப வந்து சொற்பொழிவுக்காக எழுதுறதுங்கிறத ஒரு பழக்கமா வச்சுக்கிட்டேன். பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று நைட்டு நான் 1:30 வந்தேன், 2 தான் வந்தேன். இருந்தாலும் என்னுடைய மனதுல இருக்கு. இப்ப நான் என்ன சொல்ல வேண்டியதுங்கிறது வந்து சில சமயம் நானா படிச்சுட்டு வரது இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சிலது வரும்னு வச்சுங்க, அது இறைவனுடையது. இருந்தாலும் என்ன சொல், இப்ப இருப்பதை எழுதுவது என்கின்ற ஒரு முறையை கடைபிடிக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்காக அதனாலதான் நேரம் ஆச்சு நான் இங்க வரது. இருந்தாலும் கையில எழுதிட்டு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு நிலை. ஏன்னா எழுதுகின்ற பொழுது இருக்கின்ற நிலை ரொம்ப பதிகின்ற நிலையா இருக்கு. இப்ப நான் எழுதியிருக்கிறேன் தவிர நான் இதை படிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா நீங்க படிச்சிட்டு இருக்க மாட்டேன். இந்த நோட்டு புத்தகத்துல ஏதாவது ஒரு குறிப்பு மட்டும் எனக்கு இருந்தா போதும், மீதி எல்லாம் ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா எழுதுகின்ற அந்த பழக்கத்தை நாம கொண்டு வரணும். ஏன்னா நான் நீங்க சொல்லிடுவேன் இன்னைக்கு போயிடுவேன், ஆனா நாளைக்கு நான் இதே கருத்தை நான் எங்க சொல்லுவேன் எப்ப சொல்லுவேன்னு எனக்கே தெரியும். அதனால நீங்க இந்த கருத்துக்களை எல்லாம் திருவம்பாவையிலே வருகின்ற நீங்கள் கையில எழுதி நீங்க அதை மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்றது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள். ஏன்னா இது வந்து கட்டளையா சொல்லல, ஒரு வேண்டுகோளாக உங்களிடத்திலே வைக்கிறேன் என்பதாக அமைத்துக் கொண்டு முக்கியமான பொருள்களை நீங்க தவற விட்டு விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக சொல்லுங்க. வேற ஒண்ணு விற்றுக்கொள் என்பதாக சொல்லுகின்ற இந்த விற்றுக்கொள் யூ பிளஸ் இல் பிளஸ் டூ பிளஸ் கொள் தமிழ் இலக்கணம் தமிழ் மொழி என்பதாக சொல்லுகின்ற நிலையில எவ்வளவு சிறப்பா அமைத்திருக்காங்கன்னு பார்த்தா அதை திருவாசகத்துல நம்ம உணர்வோம். இந்த யூ என்பதாக சொல்லக்கூடிய என்பதாக பிரிக்கிறோம். இறைவன் என்று சொல்லக்கூடிய இந்த இறைவன் எப்படி அமைந்திருக்கிறார்? இருந்து என்னை ஆண்டு கொள். இறைவன் என்று சொல்லக்கூடியவனுக்கு எது இல்லமாக அமைந்தது என்பதாக முதல்ல சொன்னார். இறைவனுக்கு எது இல்லம்? இறைவனுக்கு எது இல்லம்? நம்முடைய உள்ளம் அப்படின்னு நம்ம சரணிலை. இறைவனுக்கு எது இல்லம் என்பதாக சொன்னால், இறைவனுக்கு இல்லமாக விளங்குவது அவனுடைய திருவருள். உடையாள் உந்தன் அடியிருக்கும், உடையாள் நடுவுள் நீர் அம்மா இடம் கொடுத்தாதான் அவருக்கு வீட்டுல இடம், வேற ஒண்ணும் இல்ல. இல்லனா வெளியில் சார், வெளியில இருக்காரா என்ன விஷயம் அப்படின்னா அம்மா வீட்டுல அதாங்க இல்லம். அம்மையை இல்லமாக கொண்டு நீ இருக்கிறிய, நீங்க ரெண்டு பேரும் இருக்கிற வீட்டுல எனக்கு ஒரு இடம் கொடுக்க கூடாதான்னு கேட்கிறார் மணிவாசகர். நீங்கள் இருவரும் இருக்கக்கூடிய அந்த இல்லத்திலே எமக்கும் ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்தா நானும் உங்களோட உங்களா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேனா? யுவ் என்பது வகாரம் என்பது திருவருளை குறிக்கும். முதல்ல சொன்ன யுவ் என்று சொல்லக்கூடிய அந்த வகாரம் என்பது திருவருளை குறிக்கும். இல் என்பது இல்லத்தை குறிக்கும். தூ என்பது அது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு சொல், தூ என்ற சொல். அந்த தூ என்பது துய்ப்பு அனுபவம் என்ற பொருளை குறிக்கும். துப்பாக்கும் துப்பாய துப்பாக்கி துப்பாக்கும் துப்பாய தூவும் மழை. அங்கே தூ என்று சொல்லக்கூடிய சொல் பின்வரு நிலை அணி. ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த பாடல் ஏன் மனப்பாடம் பண்ணோம்னா, சொல் பின்வரு நிலை அணிக்கு ஒரு பாடல், ஒரு திருக்குறள் அதற்கு உதாரணம் எழுதியே ஆகணும். அதனால இந்த பகுதியை எப்படியாவது யாராவது எந்த பயனாலும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த திருக்குறளை ஞாபகம் வச்சிருப்பான். ஏன்னா இது வந்து மனப்பாட பகுதி, சொற்பின் வரும் நிலை அணிக்கு எடுத்துக்காட்டாக இந்த குறளை எழுதி ஆகணும். ஆக அந்த இடத்துல துப்பார்க்கு என்று சொல்லக்கூடிய அந்த துகாரம் என்பது எதை குறிக்கும்னா, துய்ப்பு பொருளாக அனுபவ பொருளாக இருக்கின்ற நிலைக்கு தூ என்று பொருள். அருளையே இல்லமாக உடைய உன்னுடைய இல்லத்திலே நானும் ஒரு பொருளாக யானும் உள்ளே வந்து உங்களோடு இருப்பதற்கு அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு அருளை சில் என்பதுதான் விற்றுக்கொள் என்பதனுடைய பொருள். விற்றுக்கொள் சொன்னால் விற்றுக்கொள்ளுகின்ற நிலை அல்ல, இறைவனுடைய அந்த இல்லத்திலே தானும் அந்த இடத்திலே இருந்து அந்த அனுபவத்தை அனுபவிக்கின்ற நிலைக்கு விற்றுக்கொள். அப்படி இறைவனுடைய அந்த அனுபவத்தை அனுபவிக்கின்ற நிலையை ஆர்த்த பிறவி உயர் கெட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன்னர். ஆர்த்த பிறவி எப்படிப்பட்ட பிறவி இதுன்னா, இது எப்படின்னா போட்டு நமக்கு கட்டி வச்சியா பிறவி இது. இதுல இருந்து நம்மளால வெளியில வர முடியுதான்னு சொன்னா வர முடியறது இல்ல. நீங்க எத்தனையோ நிலைகள்ல அதுல இன்னொன்னு சொல்ற, அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. கட்டுவதனாலேயே இதை யாக்கைன்னு பேரு. யாத்தல் என்பதாக சொன்னால் கட்டுதல். இந்த உடலிலே இந்த உயிரை போட்டு கட்டி வச்சு ஒரு நாடகம் நடத்துற அற்புதமான அந்த நாடகத்திற்கு பெருமானே தலை கதாநாயகனாக இருந்து நடத்துகின்ற நாடகம். ஏன் உயிரை கட்டணும், ஏன் உயிரை கட்ட வேண்டும் அப்படின்னா, இந்த உடல்ல உயிர் தங்காதுங்க. இது கட்டுலன்னு சொன்னா எப்படி ஓட்ட குடத்துல தண்ணிய ஊத்துனா போயிட்டே இருக்குமோ, அத போல உயிரையும் உடலையும் ரெண்டுத்தையும் பைன் பண்ணா நிக்கவே நிக்காது. ஓட்ட குடத்துல தண்ணி, ஓட்டை மாடத்துள் ஒன்பது வாசல் வர்த்தார். ஒன்பது வாசல், ஒரு வாசல்ல ஒரு ஓட்டை இருந்தாலே தண்ணி சும்மா தள்ளுன்னு போயிடுது. பக்கெட்ல இருந்த தண்ணி எங்கன்னு கேட்கிறான். ஒன்பது வாசல் உடைய இந்த கூட்டிற்குள்ளு உடம்பு இருப்பது அதிசயமா, வெளியில போறது அதிசயமா? மாரியா சுவாமி கேப்பாரு, டேய் உடலுக்குள்ள உயிர் இருக்கிறது அதிசயமா, உடலை விட்டு உயிர் பிரியறது அதிசயமா அப்படின்னு கேப்பாரு. இப்பதான் நமக்கே தெரியும், ஆஹா உடல்ல உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ ஐயோ போயிட்டாருங்க, இப்ப நல்லா இருந்தாரு, இவ்வளவு நல்லா பேசிட்டு இருந்தாரு, இப்படி போனாருன்னு தெரியலன்னு அதிசயப்படுவோம். ஆனா இவ்வளவு நாளா உள்ள இருந்ததேன்னு யாராவது அதிசயப்பட்டோமா? அது இப்ப பாருங்க, இவ்வளவு நாளா இருந்ததேன்னு சொல்லி அதிசயப்படுறது இல்ல, போனதுக்கு அப்புறம் போயிடுச்சா அப்படின்னு அதிசயப்படுறோம். போன நிலையை பற்றி அதிசயப்படுது. அப்ப இருப்பதுதான் அதிசயம். தண்ணி ஓட்ட குடத்துல தண்ணி இருப்பது அதிசயம். அத மாதிரி இந்த உடலிலே உயிர் இருப்பதுதான் அதிசயம். இப்ப இருக்கிற உயிரை எப்படி பாதுகாக்கும்? இப்ப இருக்கிறது யார் கண்ட்ரோல்ல இருக்கு? இந்த உயிர் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? இறைவனுடைய அந்த முழுமையான அந்த நிலையில இருக்குது. உயிரையும் உடலையும் பிராணவாயு என்று சொல்லக்கூடிய மூக்கணாங்கயிற போட்டு கட்டியிருக்கிறாங்க. இந்த மூக்கணாங்க கயிறு எதுன்னு சொன்னா சும்மா இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த கயிறு இழுக்கிற மாதிரிதான். இந்த மூச்சு வாசி இங்க மேலே இங்கேயும் அங்கேயும் வாசி போயிட்டு வந்துட்டு, இந்த வாசியினுடைய அளவு எவ்வளவு தூரம், ஒரு பக்கம் வாசி போச்சுன்னா இந்த பக்கம் இடது பக்கம் அதிகமா போச்சுன்னா லெப்ட்ல டேர்ன் ஆகும், அது ஊன நடக்கும். இந்த பக்கம் ரைட்ல அதிகமா போச்சுன்னு சொன்னா அது ரைட்ல டேர்ன் ஆகும், அதற்கு ஞான நாடகம். ஞான நாடகம் ஆடுவித்தவா, ஒரு பக்கம் என்ன பார்க்க சொல்லு, இந்த பக்கம் என்ன பார்க்க சொல்லாத, மூச்சு காத்து இந்த பக்கம் போனா என்ன ஆகும், இந்த பக்கம் அதிகமா வந்தா என்ன ஆகும், காலையில எந்த பக்கம் அது ஒரே மாதிரி இருக்குதான், மூச்சு காத்து பாத்தீங்கன்னு இருக்கா, நமக்கு எங்க மூச்சாவது காத்தாவது, போது வருதா ரைட் புரிஞ்சு போச்சு, அதுல என்ன லெப்ட்ல அதிகமா போதா ரைட்ல அதிகமா போதா இதெல்லாம் யார் பாத்துட்டு இருக்கு. ஒருத்தர் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் பத்தி ஒரு நூல் எழுதியிருந்தாரு, அதுல வந்து அவர் ஒரு கான்பரன்ஸ்ல அவரு ஃபர்ஸ்ட் டே அவருடைய கான்பரன்ஸ்ல அவர் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒண்ணுமே சொல்லலையா, ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணாரா எல்லா கதவு எல்லா ஜன்னல் எல்லாத்தையும் மூட சொல்லிட்டாங்க, மூட சொல்லிட்டு கீப் சைலன்ட் ஃபார் 5 மினிட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. 5 நிமிடம் நம்ம அமைதி காப்போம், கான்பரன்ஸ்ங்க 10 நாள் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் பத்தி, 5 நிமிடம் நம்ம சைலண்டா இருந்து மௌனமா இருந்து சாதி 5 மினிட்ஸ் எல்லாம் அந்த ஹால் ஃபுல்லா கான்பரன்ஸ் ஹால் முழுக்க நிசப்தமா இருந்து முடிச்சுட்டு 5 நிமிஷம் முடிச்சுட்டு அவரு முடிச்சு 5 நிமிடம் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஒரு கேள்வி கேட்டார், உங்களுக்கு இப்ப நீங்க நிசப்தமா இருந்தது நீங்க எந்தெந்த சத்தத்தை எல்லாம் உணர்ந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவரு என்னென்ன சத்தம் எல்லாம் உங்களுக்கு கேட்டுது, ஒருத்தர் சொன்னா நான் ரொம்ப சைலண்டா இருந்து பார்க்கும்போது ஒரே ஒரு சத்தம் கேட்டுட்டே இருந்தது, ஏசி ஓடுற சத்தம், அந்த மோட்டார் சத்தம் அது கேட்டு. இன்னொருத்தர் சொன்னா அந்த வெளியில யாரோ கதவை திறக்குதுன்ற திறந்து மூடுற அந்த சத்தம் எனக்கு கேட்டுது. இன்னொருத்தர் சொன்னா ஏதோ ஒரு பென்சில் ஏதோ கீழே விழுந்துச்சு, ஆனா அது என்ன விழுந்ததுன்னு தெரியல, அது விழுந்த சத்தம் கேட்டது. எல்லாம் இந்த சத்தம் கேட்டுது, அந்த சத்தம் கேட்டுது, அது கேட்டுது, இது கேட்டுதுன்னு சொன்னாங்க. அவருக்கு சொன்னாரா கடைசியில எல்லா சத்தத்தையும் நீங்க கேட்டீங்களே, நீங்கள் விழுகின்ற மூச்சின் சத்தத்தை யாராவது கேட்டீங்களான்னு. எல்லா சத்தமும் கேட்டுது, ஆனா நம்முடைய மூச்சு காற்று உள்ள போய் வெளியில வர்ற சத்தத்தை யாராவது கேட்டீங்களான். எல்லா சத்தமும் கேட்கிறமே தவிர மூச்சு காத்து சத்தத்தை யார் கேட்க, நம்ம மூச்சு காத்து சத்தத்தை நம்ம மனைவி கிட்டதான் நம்ம கேட்கணும், ஏன்னா அப்படி உள்ளா குரட்ட. இந்த மூச்சு காத்து சத்தத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இதனாலேயே டைவர்ஸ் எல்லாம் இருக்கு, யூஎஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி குரட்டையினால மனைவி இவர் கூட என்னால வாழ முடியலன்னு சொல்லி டைவர்ஸ் பண்றாங்க. குரட்டை அவ்வளவு மோசமானது, மூச்சு காற்றினுடைய சத்தம் என்ற நிலையில உள்ள போய் வெளியில வருகின்ற அந்த மூச்சு காற்று என்பதை மூக்கனால் கையா வச்சிருக்கிறார் பெருமான். லெப்ட் ரைட் டைரக்ஷன்ல திரும்பி போயிட்டு இருக்கிறாரு, நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நாமா திருவம்பாவைக்கு வந்துட்டோம் சொல்லி, நாமா வந்தோம் இல்ல, மூக்கனால் கையை போட்டு இழுத்து நம்ம இங்க கொண்டு வந்திருக்கிறார் பெருமான் தான் செலுத்துறாரு. அதனாலதான் அதற்கு செலுத்துவதற்கு கடவுள் என்று பெயர். ஏன் செலுத்துறது தெரியலன்னா அது உள்ள இருக்கிறா, அதனால தெரியல. உள்ளே இருந்து நம்மை செலுத்துகின்ற பொருளாக அது விளங்குகின்ற காரணத்தினாலே அதற்கு கடவுள் என்பதாக பெயர். இப்படி உயிர் உள்ளே இருப்பதுதான் அதிசயம். ஆர்த்த பிறவி என்பதாக சொன்னார், ஆர்த்த பிறவி உயர், ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தம். அப்ப ஆர்த்த பிறவி துயரம் கெடணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு ரியலைஸ் பண்ணணும் என்னன்னா, பிறவி என்பது துயரம்னு ரியலைஸ் பண்ணணும். பிறவிங்கிறது முதல்ல துயரம்னு ரியலைஸ் பண்ணுங்கிறார் மணிவாசக பெருமாள். ஏன்னா பல பேர் பிறவி இந்த பிறவியை இன்பமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த பிறவியை முதல்ல துயரம்னு அவர் முதல்ல அதை ரியலைஸ் பண்ணணும் முதல்ல. இல்ல இல்ல இருக்கிற இந்த வாழ்வு இன்பமா தானே இருக்கு, இது என்னையா நீங்க திடீர்னு ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லி துயரம்னு சொல்லி ஆர்த்த பிறவின்னு சொல்லி நீங்க என்ன நீ என்ன சொல்லிட்டு வர்றதுன்னு கேட்போம், கரெக்ட் தானே இல்லையா? இருக்கின்ற இடம் துயரமான இடம்னு ஒத்துக்கிட்டா, துன்பமா இருக்கிற இடம்னு ஒத்துக்கிட்டா தானே அவனு ரிலீஸ் பண்ணி கொண்டு வர முடியும், இருக்கிற இடமே எனக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த நிலை. இதை மணிவாசக பெருமான் திருச்சதகம் என்ற அந்த திருச்சதகத்துல சொல்றாரு. முதல்ல என்ன ரியலைஸ் பண்ண வைப்பாரா, இந்த பிறவி என்பது துயரம் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்கான ஒரு நிலை. திருச்சதகம் 22வது திருப்பாடல்,
ஆ
பெருமான் தன்னை பாவை என்பதாக அழைத்து கொண்ட இடங்கள் அப்படின்னு ஒரு ஹோமர். இரும்பின் பாவை, தோலின் பாவை, இப்படி பாவை எனக்கு இப்ப ஞாபகம் வந்தது ரெண்டுதான். பாவை என்பது எப்படி இரும்பின் பாவை, இரும்புல செஞ்ச ஒரு பொம்மை, இரும்புல செஞ்ச பொம்மைன்னா மணிவாசகர் பெருமான் சொல்றாரு. எப்படின்னா இரும்பிலாலே செய்யப்பட்ட பொம்மை போல எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாம கிடைக்கிற நிலை இரும்பின் பாவை. கொண்டு போய் அத ஆத்துல போட்டா என்ன ஆகும்னா சர்வன்னு உள்ள போய் மண்ணோடு மண்ணா சொருகி அப்படிப்போ உள்ள நிற்கும். மரப்பாவை என்ன ஆகும் அப்படின்னா ஆத்து வெள்ளத்துல அடிச்சுட்டு போகும். ஆற்றின் வெள்ளத்துல அது ஆறு போகின்ற அந்த வழியாக அது அடித்து கொண்டு போகும், மிதக்கும், ஆடும், எல்லாம் செய்யும். மண்பாவை என்ன ஆகும்னா மண்பாவை மண் குதிரையை நம்பி ஆற்றில இறங்குங்க. ரைட்டா, சரி. இதை வச்சு இப்ப வினையிலே கிடந்தேனை ஹோமர் புரிஞ்சு இல்லையா? பாவை பாவையை பற்றி நம்ம நாளைக்கு பேசுவோம். வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கு ஆர்த்த பிறவி என்பது துயரம் என்பதை உணர வேண்டும். ஒரு அருமையான ஒரு குறிப்பு, ஒரு கதை உண்டு. அதாவது குருநாதர் தன்னுடைய சீடர்கள் இடத்துல சொன்னாரா, குருநாதர் இதனுடைய உடைகளை துவைத்து கொடுத்தல் என்பது சீடருக்கு ஒரு கடமை. அவருடைய அவர்கிட்ட பாடம் படிக்கின்ற பொழுது குருவின் இடத்துல பாடம் கேட்கறதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா? அந்த காலத்துல உவேசா அவர்கள் எழுதுறாரு என் சரிதம் என்பதாக, என் சரித்திரம் என்பதாக சொல்லி அதுல சொல்றாரு. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இடத்துல அவர் பாடம் கேட்கறதுக்கு அவர் பட்ட பாடு, அதற்காக அவர் உழைத்த உழைப்பு, இன்றைக்கு தமிழ் தாத்தா உவேசா என்ற மிகப்பெரிய அளவிலே அவரை வைத்து போற்றுவதற்கு காரணம் என்னன்னா குருவின் இடத்துல பாடம் கேட்கின்ற பொழுது சாதாரண விஷயம் இல்ல. முதல்ல குரு கிடைப்பது சாதாரண விஷயம் இல்ல, குரு கிடைச்சாலும் குரு அவரை சீடராக ஏற்றுக்கொள்வது சாதாரண விஷயம் இல்ல. நீ வந்துட்ட படிக்கிறேன்னு சொல்லி வந்துட்டு அரைக்குப்பா வாங்க சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற மாதிரி குருக்குள் மாதிரி கிடையாது. எல்லாம் மரம் மரம் எல்லாம் சேர்த்துக்கிட்டு குருகுலம், அதுக்கு குருகுல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இவ்வளவு பணம் கேட்டுனா குருகுலம் சேர்ந்தாச்சு, அவ்வளவுதானே தவிர தகுதி வேற ஒண்ணும் இல்ல. அப்ப எல்லாம் மாணவர் தகுதி இருக்கான்னு பாப்பாங்க. குரு மாணவருக்கு தகுதி இருந்தா மட்டும்தான் தெரியும். அப்படி அவருக்கு செய்யணும்ன்றதுக்காகவே அவருக்கு பணிவிடைகள் செய்வாங்க. அவருடைய துணிகளை எல்லாம் துவைத்து போட்டு ஆசிரியருக்கு செய்கின்ற, அந்த குருவுக்கு செய்கின்ற பணி, அப்படி செஞ்சு பணி செய்து பாடம் கேட்கறது. அப்ப இந்த மாதிரி ஒரு குருவின் இடத்துல பாடம் கேட்கற போது அந்த துணிமணிகள் எல்லாம் அந்த சீடனானவர் துவைச்சானா, துவைத்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த துவைக்கின்ற அந்த துணி முழுவதும் கரையா இருந்தது, ரத்த கரையா இருந்ததா. குரு கேட்டாரா, என்னடா இப்படி கரையா கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன்? குருவே மணிக்கணும், துவைக்கின்ற பொழுது அதுல ரெண்டு மூணு மீன் சிக்கி விட்டது, சிக்கிய மீனோடு சேர்த்து அடிச்சு துவைக்கின்ற பொழுது என்னாச்சு, அந்த கரை பட்டெடுத்து குருவே, நீ செஞ்ச தப்புக்கு என்னையெல்லாம் நீ ஆளாஸ் பண்ணிட்ட, என் துணிய துவைக்க போய் மீனை கொன்ற பாவத்திற்கு ஆளாக்கி விட்டாயே என்பதாக சொல்லி உனக்கு நான் சாபம் விடுகின்றேன், நீ பன்றியாக பிறக்க கடவுள்னு சாபம் விட்டான். சீடனுக்கு ஒரே மனசுல பயம், பன்றியா போய் பிறன்னு சொல்லிட்டாரே நம்ம குரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். ஆனா அந்த வருத்தப்பட்டதுலேயும் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு தெம்பு, ஏன்னா பக்கத்துல தன்னுடைய சக மாணவர்களாக இருக்கக்கூடிய அந்த சீடர்களிடத்துல சொன்னானா, குரு வந்து என்ன சபிச்சிட்டாரு, பன்றியாக போய் பிறன்னு சபிச்சிட்டாரு, நீங்க ஒன்னே ஒண்ணு குரு கிட்ட மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க, அடுத்த இந்த பிறவியில நான் பன்றியாக பிறந்தேன் என்பதாக சொன்னா எந்த இடத்துல நான் பன்றியா பிறந்திருக்கிறேன் மட்டும் குரு கிட்ட கேட்டு, நான் பன்றியாக பிறந்த அந்த இடத்துல வந்து என்னை ஒரு பெரிய கட்டையில வச்சு அடிச்சு கொண்டுடுங்க, உடனே அந்த பிறவி எனக்கு தீந்து போயிடும், அடுத்த பிறவி உடனே எனக்கு நல்லதா கிடைச்சிடும். ஆகவே நீங்க என்னை உடனடியாக அந்த பன்றியாக எவ்வளவு காலம் இருக்க போறோமோ தெரியல, ஆகவே என்னை அடிச்சு கொண்டுடுங்க, குரு கிட்ட கேட்டுருங்க. பன்றியா பிறந்துட்டான் குரு இடத்துல, இந்த மாணவர்கள் எங்க நம்ம சீடன் பிறந்திருக்கிறான் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் அவனை மீட்பதற்காக கையில தடியை எடுத்துக்கிட்டு அத்தனை பேரும் போறான். போய் அந்த பன்றியா பிறந்த ஆண்டுல யாருன்னு பார்க்கும்போது பன்றி எப்பவுமே குட்டியா போடும். கன்று வேறுத குட்டி வேறு, கன்று ஈனுதல் என்று பொருள், குட்டி போடுதல் குழந்தை குட்டின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப குழந்தை குட்டி எப்படி இருக்கு, குட்டி கிடையாது. குட்டி என்பது வத 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 வதன் போட்டா குட்டி, ஒன்னே ஒண்ணு போட்டா கன்று. யானைக்கு கன்று ஈனுதல், கன்று அந்த கன்று என்பது சிறப்பு. ஆக போட்டுச்சு இத்தனை குட்டி, இத்தனை குட்டியில எந்த குட்டின்னு தெரியும். அதுக்கு நம்ம அவர் சொன்னார் குருநாதர், யாருக்கு தலையில மச்சம் இருக்கோ அவன் தாண்டா நம்ம ராமசாமி. ராமசாமி யாராவது மச்சிக்கணும், அவள தலையில மச்சம் இருக்கும். அப்ப பார்த்தா கரெக்டா கண்டுபிடிச்சாங்க, அந்த குட்டி இருந்தது, தலையில மச்சம் இருந்தது. எடுத்து அஞ்சு பேர் போன, அஞ்சு பேர் கட்டையை எடுத்து ஓங்கணும், கீழே பட்டிருந்தாலே ராமசாமி நிறுத்தினா. ஏன் ஏய் நீ தானடா சொன்ன, பன்றியாறு வந்து பறந்துருப்ப, பறந்த உடனேயே என்ன அடிச்சு கொண்டுடு அப்படின்னு நீ தானே சொன்ன, இப்ப என்ன நிறுத்தேன்னு சொல்ற. இல்ல இல்ல, இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு வர ரொம்ப சுகமா இருக்கு, என்னுடைய தாய் என்று சொல்லக்கூடிய தாய் பன்றி எனக்கு எல்லா வகையான இன்பத்தையும் செய்யறா, அவ சாப்பிடறதுல எனக்கு பாதி கொடுத்துட்டு தான் எப்பவுமே சாப்பிடுறா. அவ சாப்பிடறது எது, உயர்ந்த பொருள். அந்த உயர்ந்த பொருளை எனக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடறா. எனக்கு மாம மச்சா எனக்கு எல்லாம் இந்த உறவுகள் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால விட்டுறா, நான் இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பன்றியாக பிறந்த ஒன்று ஒருவன் இப்பொழுது அந்த துயரம் என்பதையே இன்பமாக எண்ணி வாழ்வதை போல, இந்த பிறவி என்பதை துன்பமாகிய பிறவியை இன்பமாக எண்ணி வாழ்ந்து கொண்டிருந்த என்னை இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமான் குருவாக வந்து டேய் வா என்பதாக சொல்லி, இது பிறவி என்ற துன்பமான பிறவி, பன்றியை போல உழன்று கொண்டு இருக்கின்றாயே, நான் உன்னுடைய அந்த துன்பத்தை கலைப்பதற்காக வந்த வினை கேடன் நான் அப்படின்ற வினையிலே கிடந்தேனை புகுந்து. இந்த புகுந்துன்ற சொல்லாட்சி மணிவாசக பெருமான் பயன்படுத்த பாருங்க, அதுதான் ரொம்ப அற்புதமான புகுந்து. புகுதல் என்பது வீட்டுக்கு உள்ள நுழைதல் வேற, வீட்டிற்கு உள்ள புகுதல் வேற. வீட்டிற்கு உள்ளே காற்று புகுந்தது. நான் உங்க வீட்டுக்கு வரலாமா, மே என்டர் பிளீஸ், மே கம் இன் பிளீஸ், காத்து கேட்டுட்டா வருது, காத்து கேட்டுட்டா வரும். அடிச்ச காத்து குப்புன்னு உள்ள புகுந்துவதை போல இறைவன் நம்ம இடத்துல கேட்டுக்கிட்டு வரவன் இறைவன் அல்ல, நம்ம இடத்துல புகுந்து வருபவன் தான் இறைவன். கேட்டுட்டு வந்தானா நீங்க அளவே பண்ண மாட்டீங்க, நான் வரலாமா, நீ எப்ப சௌரியமா இருக்கியா, எந்த நேரத்துல நீ ஃப்ரீயா இருப்ப, மத்தியான நேரத்துல இருப்பியா இல்ல தூங்கிட்டு இருப்பியா, எந்த நேரத்துல வரணும். இறைவன் கேட்டுட்டா வருவான், கேட்டுட்டு எல்லாம் வருவாங்க. ஹி வில் பார்ஜ் இன்சைட், பார்ஜிங், சும்மா உள்ள புகுந்து வருகின்ற நிலை. அப்படி புகுதல் என்ற நிலையை சொல்லுகின்றார். வினையிலே கிடந்த எண்ணெய் எப்படி ஆட்கொள்ளணுமா, புகுந்து எண்ணெய் ஆட்கொண்டு புகுந்து நின்று சொல்றாரா, போது என்ற நிலை சொல்வார், போதராய் அப்படின்னு சொல்லுவார். போது என்பதாக சொன்னா வா என்பதாக சொல்லி அவருடைய கையை பிடித்து இழுத்து துயர என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்த்த பிறவி துயர் என்று சொல்லக்கூடிய அந்த துன்பக்கடலிலே இருக்கக்கூடிய உயிரை பிடித்து கையில பிடித்து இழுத்து மேலே கொண்டு வருகின்ற நிலை. போது வா, நல்லா இந்த துன்பத்துல எவ்வளவு நாள் நீ கடப்பா உழன்று கொண்டு இருப்பார், போதுண்டா, இது போதும் உனக்கு அப்படின்னு சொல்லுவார். இது போதும் என்பதாக எண்ணுகின்ற பொழுது இது துயரம் என்பதாகவே உணரும். இல்லைன்னா மாம மச்சா உறவு அது இது வீடு வாசல் என்னென்ன எல்லாம் இல்லைன்னு சொல்லுவோம். இந்த துன்பத்தை எல்லாம் இன்பமாக அனுபவிச்சு கொண்டே இருக்கிற இந்த நிலை எவ்வளவு ஒரு இன்பமே, என்னாலும் துன்பம் இல்லை. தாரக மந்திரமா சொல்ற என்ன மந்திரம் பாருங்க, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. ஏன்னா நீ துன்பத்தையே இன்பமா அனுபவிச்சுட்டு இருக்கிற, இப்ப துன்பத்தை அனுபவிக்கிறதை இன்பமாக அனுபவிக்கிறது எவ்வளவு பெரிய அறியாமை. துன்பத்தை இன்பமாக அனுபவிக்கின்ற இந்த ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தல் இறைவனுக்கு பெயர் வினை கேடல் என்ற திருநாமம் சாற்றுகின்றார் மணிவாசக பெருமான். இறைவனுக்கு பெயர் என்ன, வினை கேடல். நம்முடைய யார் நீ வந்திருக்கிறது யாருன்னு கேக்குறாங்க, நீ இவ்வளவு நீ பாட்டுக்கு உள்ள வண்டிய, அதுவும் என்கிட்ட கேட்காம யாரு, இந்த ஆன்மாவே கேக்குது, இறைவனை பார்த்து கேக்குது, நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்டிய, நீ பாட்டுக்கு புகுந்து உள்ள வந்துட்டிய, யார கேட்டு உள்ள வந்த, நீ யார் அப்படின்னு கேக்குது. தன்னையே செஞ்சா அவரையே பார்த்து 25 வரையிலும் புள்ளி டிபெண்ட், அப்பா கிட்டதான் வாங்கி ஆகணும், அப்பா கிட்டதான் எல்லாம் செஞ்சாகணும், அப்பா கிட்டதான் பண்ணி ஆகணும், அப்பா கிட்ட இருந்து அத்தனையும் வாங்கி, அப்பா கிட்ட இருந்து எல்லாத்தையும் பண்ணி, அப்பா கிட்ட இருந்து எல்லாத்தையும் செல்வத்தை வாங்கி படிச்சு கிடிச்சு எல்லாம் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு தான் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் ஹூ ஆர் யூ, டேய் இது பண்ணா அப்படின்னு கேட்டவா, ஏன்னா எங்கிட்டே இருந்து வாங்கி எங்கிட்டே இருந்து என்னுடைய ரத்தம் அண்ணா சொல்ல போனா ஆல்மோஸ்ட் அவரும் இவரும் வேறு இல்லை. இன்னொன்னு, இவரிடத்துல இருந்து வந்த இன்னொரு மினியேச்சர் அவ்வளவுதான். இதுவா அது இருந்த இடத்துல இருந்து வந்த இடம் அது அந்த இடத்துல இருந்தே கேக்குறான். நீ யாருன்னு கேட்டுன்றபோது இப்ப மணிவாசக பெருமான் சொல்றான், பிறவி துவர் இத்தனை பிறவியில இருந்து வந்து நம்ம நிற்கின்ற அந்த பெருமானே முன்னாடி வந்து இல்லடா போதும் என்பதாக சொல்லி அழைக்கின்ற பொழுது கேட்பானா நீ யார் அப்படின்னு கேட்போம். அப்ப பெருமான் சொல்லுவாரா, நான் யார்னா என்ன கேக்குற, நான் தாண்டா வினை கேடன். என் பேர் என்ன தெரியுமா, நான் சிவபெருமான். நான் வந்து இந்த உலகத்திலே எல்லாம் என்ன போற்றக்கூடியவர்கள், நான் வந்து எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என்ன பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்லாம் அவருடைய பெருமையா சொல்லிட்டு இருந்தாரு. ஒண்ணுமே சொல்லல, ஒரே ஒரு சொல் சொன்னார், நான் யார், இறைவன் என்று சொல்லக்கூடியவன் யார் என்பதாக சொன்னால் இறைவன் என்று சொல்லக்கூடியவன் வினை கேடன் என்பதாக சொன்ன. இப்படி ஒரு அற்புதமான ஒரு சொல் மணிவாசக பெருமானிடத்தில இருந்து நம்ம பெறுறதுக்கு எவ்வளவு காலம் நாம தவ செஞ்சிருக்கணும். இப்படி ஒரு சொல் வினை கேடன் என்ற ஒரு சொல் சாதாரணமான சொல் இல்ல. இது காதல விழுறதுக்கு எத்தனையோ பிறவி தவ செஞ்சிருந்தாலும் இது காதல விழும். சும்மா மேடையில் உட்கார்ந்து இருக்கிறாரு, மைக் இருக்கு, நாலு பேர் கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு போற இது உண்மையிலேயே சத்தியமானவன். வினைக்கேடன் என்ற அந்த சொல், வினைக்கேடன் 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 என்ற அந்த நிலையானது மிக மிக ஆழமான நிலை. நீங்க இன்னும் இந்த திருப்பாடலை மீண்டும் போய் வீட்டுல படிங்க. அப்படி இந்த வினையிலே கிடந்தேனே புகுந்து நின்று ஓது நான் வினைக்கேடன். இப்படி படிக்கணும், அதை பிரித்து படித்து பொருள் காணுகின்ற நிலை இது என்பதாக அமைத்து, ஆர்த்த பிறவி துயர் கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன், தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூர்த்தன், இவ்வானும் குவளையனும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப மார்களைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணிகுடல் மேல் பண்டார்ப்ப பொய்கை குடைந்து யான் பொற்பாதம் ஏற்றி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய் என்பதாகிய அந்த நிலையிலே இறைவனுடைய நிலையை எண்ணி நீராடுகின்ற பெண்கள் சொல்லுவதாக அமைத்த இந்த நிலையில ஒரு ஒரே ஒரு கோயில் திருப்பதிகம் ரொம்ப முக்கியமான. இதனுடைய தில்லை கூத்தன் என்ன செய்தார், ஆத்த பிறவிக்கும் தில்லை கூத்தனுக்கும் என்ன சம்பந்தம் என்பதாக சொன்னா, அதுக்கு ரெண்டு பதிகம் அமைச்சிருக்கிற, ஒன்று கோயில் மூத்த திருப்பதிகம், இன்னொன்று கோயில் திருப்பதிகம். இது ரெண்டுதான் இன்றைய பாடலுக்கு முழுமையான விரிவான ஒரு பொருள் என்பதாக சொன்னால், கோயில் மூத்த திருப்பதிகமும் கோயில் திருப்பதிகமும் 21-22 தான். ஆக 22 கோயில் திருப்பதிகத்தில முதல் திருப்பாடல் கோயில் மூத்த திருப்பதிகம் ஒண்ணு, கோயில் திருப்பதிகம் ஒண்ணு.
துயர்கட ஆத்தாடும் நம்ம
நம் தீர்த்தன், அவன் தில்லையுள் கூத்தன். தில்லையுள் கூத்தனாக விளங்குகின்ற பெருமான் எவ்வாறு ஆர்த்த பிறவி துயரத்தை கெடுக்கின்றான் என்பதை மிக அற்புதமாக இரண்டு பதிகங்களிலே மணிவாசக பெருமான் நமக்கு அருள் செய்கின்றார் என்பதாக சொல்லி, இறைவனுடைய ஒரு நிலை, முழுமையான அந்த நிலையானது வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்களைகள் ஆப்ப அரவம் செய்ய அணிவுடல் மேல் நண்டாப்ப கூத்திகளும் பொய்கை குடைந்து யான் பொற்பாதம் ஏத்தி திருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவா என்கின்ற அந்த நிலையானது அவன் கீர்த்தனாக விளங்குகின்ற அந்த தன்மையை 29வது திருப்பதிகம் அருப்பத்து என்ற அந்த அருப்பத்திலே மிக அற்புதமான அந்த செய்தியை சொல்லுகின்றார். ஆக அருப்பத்து முதல் திருப்பாடல் நாம அந்த அருப்பத்திலே நாம் பார்த்து நிறைவு செய்வோம். இறங்கி வந்த தன்மை சிவன் என்பவன் அவனாக வருவான். அது என்ற சொல் வேற எங்க வருது? வெரி குட், ரொம்ப அற்புதம். இந்த அது என்ற சொல் பாத்தீங்கன்னா என்ன அற்புதமா சொல்லியிருப்பார். அது என்பது அது பழ சுவை என அப்படின்வார். அப்படி அது எங்குவே என்பதாக சொல்லுகின்ற நிலையிலே சோதி சுடர் விளக்கு என்ற மூன்று நிலைகளிலே பெருமானை சொல்லி சூழ் விளக்கு என்பதாக சொல்லுவார். இந்த விளக்கு எப்படிப்பட்ட விளக்கு? உலகத்திலே இருக்கக்கூடிய விளக்குகள் எல்லாம் ஒரு இருள் உடைய விளக்கு தான். இருள் அதிலே இருக்கும். மைபொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து புத்தநாதன் வந்தாலாம் மெய்ப்பொருள் நாயனாரை அவன் உள்ளுக்குள்ள மனசுல என்ன இருக்கு, அவன் எப்படியாவது வென்று விட வேண்டும், கொன்று விட வேண்டும். அதுக்கு உள்ள வர்றபோது எப்படி வந்தானா, மைபொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து. சேகரார்மான் சொல்றாரு, வெளியில ஃபுல்லா வெல்ல, வெளியில மேனி முழுக்க திருநீர் பூசி இருக்கிறான். அப்படி பூசி இருக்கிற அவன் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, அந்த எண்ணம் எப்படி இருக்கிறது என்பதாக சொன்னால் அது தீய எண்ணம், அது கருப்பா இருப்பது. எப்படி விளக்கிலே அந்த இருளானது அதன் அடியிலே இருப்பதை போல இவனுடைய உள்ளத்தின் அடியிலே இந்த தீய எண்ணமானது இருக்கிறது. ஆனால் இறைவனுடைய விளக்கு எப்படிப்பட்ட விளக்குன்னு சொன்னா அது சூழ் விளக்கு. தமிழ் சுற்றும் முற்றும் ஆகினான் ஞான சம்பந்தன். எப்படியா ஞான சம்பந்தன் என்று சொல்லக்கூடியவன் எப்படிப்பட்டவன்? தமிழ் சுற்றும் முற்றும் ஆதல், மேலும் கீழும் இடை படது என்ற எல்லா பக்கமும். வேல் வகுப்புல சொல்லுவார், இந்த வேல் தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் மறுகடுத்திரவு தனக்கு இணையதாகும். தனித்து வழி நடக்கும், தனியா போயிட்டு இருக்கும் பொழுது வேல் தான் நமக்கு துணையாக வரும். வேல் என்பது ஞானம். வெல் என்பதாகிய முதல் நிலை நீண்ட தொழிற் பெயர் வேல். வேல் என்பது எப்படி வருமா, தனித்து வழி நடக்கும் எனதிட இருபுறத்தும் இந்த பக்கம் அந்த பக்கம் முன்னாடி பின்னாடி மேல் கீழ. இது அப்படியே பாம்பன் சுவாமிகள் சண்முக கவசம் என்ற சண்முக கவசத்தில் அப்படியே வாங்கி சொல்ற. இந்த வேல் என்று சொல்லக்கூடியது தொடர்ந்து வருகின்ற நிலையை போல இந்த விளக்கு என்பது எப்படி இருக்குமா, ஆதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருள் சோதி அழித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துளங்குகின்றாய். நீதி நடம் செய் பேரின்ப நிதி யான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது என்போல் இவ்வுலகம் பெறுதல்
வேண்டுவன்.
பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பினர். எழுப்புறது வள்ளல் பெருமான் எனவோ தூங்கிட்டு இருந்தாரு, தூங்கிட்டு இருந்தவர் வந்து தட்டி பிளீஸ் எழுந்துருங்க அப்படின்னு சொல்ற எழுப்பி அல்ல. அது ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தல். பிறவியாகிய துயரம் என்ற அந்த துயரம் உனக்கு போதும், நீ இதுல இருந்து எழுந்திரு என்பதாகி அந்த எழு என்ற சொல் மிக அற்புதமான சொல். நாவுக்கரசர் வந்து அம்மையார் திலகவதியார் அம்மையார் அடியிலே வந்து விழுந்தவுடன் அந்த அம்மையார் செய்த முதல் உபதேசம் எழுந்திரு. எழுதல் எங்கிருந்து சமன் குழி. அந்த குழியிலே இருந்து எழுந்திருப்பதை போல இந்த பிரபஞ்சமாகிய சேற்றிலே இருந்து நம்மை எழுத்து நிற்கக்கூடிய அந்த பெருமான் தீர்த்தன் ஆர்த்தன். யாத்த பிறவி துயர்கிட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். இப்படி நிற்கின்ற இந்த பெருமானை சோதி சுடர் ஒளி விளக்கு என்பதாகிய அந்த 29வது அருட்பத்திலே அதை சொல்லுகின்றார். அந்த அருட்பத்தினுடைய கடைசி திருப்பாடல் நாம் இன்றைய ஆர்த்தாடும் தீர்த்தனுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு நிலை என்பதாக சொல்லி அருட்பத்து இறுதி பாடலோடும் மீண்டும் நாம் 12வது திருப்பாடலை பாடியும் தீர்த்தனாக விளங்கக்கூடிய பெருமான் தீர்த்தனாக விளங்கக்கூடிய பெருமான் அவன் என்பதாகிய அந்த கருத்தினை அமைத்து அருப்பத்து கடைசி திருமான்.